ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அல்லாஹுடைய உதவியினால் இன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இலங்கையிலே உதயமாகி சுமார் 36 வருடங்களை கடந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் நாங்கள் இருந்து பயணிக்கின்றோம். என்ன காரணம் என்ற விடயங்களை சுருக்கமாக விளக்குவதற்கே நான் இங்கு முனைகின்றேன் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த ஜமாஅத்தின் ஆரம்பம் தொடர்பாக சில விடயங்களை கூறி இந்த தலையங்கத்திற்குள் நான் நுழையலாம் என்று எண்ணுகின்றேன். அதாவது 1987-88 ஆண்டு கால பகுதியிலே நான் காணா போனா தர உயர்தரம் இசி ஏலவல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே என்னுடைய ஆசிரியரிடம் நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். சார், இன்று மதுஹபுகளை பற்றி படித்து தந்திருக்கின்றீர்கள். இந்த நான்கு மதுஹபுகளில் ஒன்றை கட்டாயம் நாங்கள் பின்பற்றியே ஆக வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டேன். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பகுதியிலே அதிகமானவர்கள் தங்களுடைய ஆபத்தின் போது யா முஹியுத்தீன் என்று அழைக்கின்றார்கள். எனவே சார், இது தொடர்பான கருத்து என்ன என்று கேட்டபோது அவர் சாதாரணமாக சிரித்துவிட்டு கூறினார், இது அனைத்தும் பொய். ஆனால் அவர் ஒரு ஏகத்துவவாதியும் அல்ல, சாதாரணமாக மௌலூத் ஹதம் போன்றவர்களை ஓதக்கூடிய ஒரு ஆசிரியர் மூலம் இருந்த போதிலும் அவர் உண்மையை விளங்கி வைத்திருக்கின்றார் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். எனக்கு சாதாரணமாக கூறினார், அனைத்தும் பொய் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார். இவ்வாறு இருந்த நிலையில் 1988 ஆண்டு ஏலவல் எக்ஸாம் எழுதிய பின்னர் எங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. புத்தளத்திலே ஒரு ஆலிம், ஒரு மௌலவி சில விடயங்களை கூறுகின்றார், நல்ல கருத்துக்களை முன்வைக்கின்றார் என்ற ஒரு செய்தி கிடைத்த போது புல்மோட்டையிலே இருந்த ஒரு மௌலவி எங்களிலே 7 பேரை அனுப்பி வைக்கின்றார்கள், சென்று பாருங்கள் என்ன நடக்கின்றது என்று. நாங்கள் புல்மோட்டையிலே முஸ்லீம் மாணவர் பேரவை என்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டிருந்தோம். அதாவது மாணவர்களாக இணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருந்தோம். இந்த நிலையிலே உத்தரத்திற்கு வந்தபோது அங்கு அந்த மௌலவி அவர்களை சந்திக்க முடியவில்லை. அவர் நேற்றுத்தான் ஏத்தாலைக்கு பயணமானார், ஏத்தாலையிலே இருக்கக்கூடிய வகையில் அங்கே சென்று விட்டார் என்று கூறிய போது அந்த நிலையிலே எங்களை விட்டு மறைந்த சகோதரர் அப்துல் வஹாப் சகோதரர் அவர்கள் எங்களை அழைத்துக் கொண்டு, அவர்கள்தான் அந்த பதிலை கூறியவர், அழைத்துக் கொண்டு இந்த ஏத்தாலை கிராமத்துக்கு வருகின்றார். இரவாகிவிட்டது. அடுத்த நாள் காலையிலே அந்த மௌலவியை நாங்கள் சந்திக்கின்றோம். அவர் சில விடயங்களை எங்களுக்கு முன்வைக்கின்றார். அதாவது இஸ்லாத்தை சரியான முறையிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும், வெறும் வாய்வாதம் செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடாது, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும், சீதனம் எடுக்கக்கூடாது என்ற போன்ற விடயங்களை எல்லாம் எங்களுக்கு முன்வைக்கின்றார். பின்னால பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த உரையை கண்டிப்பாக கவனிங்க. ஏனென்று சொன்னால் இந்த உரையில மிக முக்கியமான விஷயங்கள் பொதிந்திருக்கின்றன, சமூக வலைத்தளங்களில் பல கேள்விகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அதற்கான பதில்களை நீங்களும் அதற்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த தலையங்கம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு நாங்கள் அந்த மூலவிடம் கேட்ட போது அவர் நல்ல கருத்துக்களை கூறினார். சரி, அதனை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவரிடம் சில கேள்விகளை கேட்டோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு சில பித்அத்துகள் தொடர்பான அறிவு வருகின்றது, ஷிர்க்கு தொடர்பான அறிவு வருகின்றது. அவரிடம் நாங்கள் கேட்டோம், தொழுகையிலே விரல் அசைக்கின்றீர்கள், இதற்கு ஆதாரம் உண்டா? நெஞ்சிலே தக்பீர் காட்டியிருக்கின்றீர்கள், இதற்கு ஆதாரம் உண்டா என்று கேட்ட போது சில ஆதாரங்களை அவர்கள் எங்களுக்கு காட்டினார்கள். நாங்களும் சற்று படிக்க வாசிக்க தெரிந்தவர்கள் என்று படியினால் அதுகளை வாசித்து பார்த்தோம். உண்மையான செய்திகளாக இருந்தன. எனவே மீண்டும் நாங்கள் எங்களுடைய ஊரான புல்மோட்டைக்கு செல்கின்றோம். சென்று இந்த உண்மையை மக்களுக்கு கூற வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்து புல்மோட்டையிலே எங்களை அனுப்பி வைத்த அந்த மௌலவியின் பின்னால் ஒன்று திரண்டு ஒரு பெரிய மேடையை போட்டு இந்த விடயத்தை மக்களுக்கு கூறுகின்றோம். அதன் பின்னால் எங்களை மக்கள் மாலை போட்டு வரவேற்பார்கள் என்று நாங்கள் எண்ணினோம். ஏனெனில் அதற்கு முன்னால் பல சமூக சேவைகளை செய்திருக்கின்றோம் எனவே மக்கள் மாலை போட்டு வரவேற்பார்கள் என்று எண்ணினோம். அடுத்த நாள் எங்களுக்கு விழுந்தது அடி. இந்த செய்தியை முன்வைத்ததும் அவர்கள் வஹாபிகள் என்று எங்களை கூறி எங்களை அடித்தார்கள், உதைத்தார்கள், எங்களை காயப்படுத்தினார்கள். அதன் பின்னால் சட்ட நடவடிக்கைக்கு உள்பட வேண்டும் என்பதற்காக காவல்துறை மூலமாக இது சட்டத்திற்கு உள்வாங்கப்படுகின்றது. அதன் பின்னால் நீதிமன்றத்திலே தீர்வு கிடைக்கின்றது. இது ஒரு ஜனநாயக நாடு, யாரும் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம், எனவே நீங்கள் கிளர்ச்சி செய்யக்கூடாது, பிரச்சனை படுத்தக்கூடாது, சமாதானமாக வாழ்ந்து விடுங்கள் என்று நீதிமன்றத்திலே உபதேசம் செய்து அனுப்பி வைக்கப்படுகின்றோம். அந்த நேரத்திலே எங்களுடைய புல்மோட்டை காவல் நிலையத்தின் பொறுப்பாக இருந்த போலீஸ் அதிகாரி எங்களை அழைத்து, நாங்கள் வாலிபர்களாக இருக்கின்றோம், எங்களை அழைத்து கூறினார், நீங்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் நல்ல விடயங்களாக இருக்கின்றன, போதை பாவிக்க கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மானக்கேடான விடயங்களில் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் நீங்கள் கூறுகின்றீர்கள். எனவே நீங்கள் கூறக்கூடிய காரியங்கள் நல்ல விடயங்களாக இருக்கின்றன, உங்கள் கருத்துக்களை நீங்கள் வேறையாக ஒரு பள்ளியை கட்டி செய்யலாமே, கூறலாமே என்று கூறினார். ஒரு ஆலோசனை இருந்த போதும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இனிமேல் இந்த புல்மோட்டையில் வாழ முடியாது என்று எண்ணி இந்த ஏத்தாலைக்கு வருகின்றோம். மீண்டும் இங்கு வந்தபோது இங்குள்ள எங்களுடைய உமர் அலி உஸ்தாத் அவர்களும் அவர்கள் பரகாதனியிலே ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவர்களும் அந்த காலத்திலே என்ன செய்கின்றார்கள் என்றால், பரகஹ தனியிலே ஒரு முஸ்கர் என்ற முஸ்கர், அதாவது ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே தொழுகையை விட்டவன் காவிராகிவிட்டான் என்ற விடயத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். எனவே அங்கு சலசலப்புகள் ஏற்படுகின்றது, பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. எனவே உஸ்தாத் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அங்கே விட்டு அந்த இடத்தை விட்டு இங்கு வந்து விடுகின்றார்கள். அனைவரும் ஒன்றாக நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து சில விடயங்களை மக்களுக்கு முன்வைக்கின்றோம். இன்னும் ஒரு ஆளி மூன்றாவதாக வந்து சேர்க்கின்றார். சேர்ந்ததும் இந்த மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு அறிவிக்கின்றோம். அனைவரும் நாங்கள் ஒன்றாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் செயல்படுவோம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டிய வழிகளை பின்பற்றுவோம் என்று மக்களை நாங்கள் அழைக்கின்றோம். அவர்களுக்கு இந்த அழைப்பு பெரும் பாரமாக இருந்தது. நாங்கள் கூறினோம், அந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் என்றுதான் அழைத்தோம். சகோதரர்களே வாருங்கள், இந்த டிவி நாடகங்களிலே மூழ்கி கிடக்காதீர்கள், இவைகளை பூட்டி வீசுங்கள், நீங்கள் தொழுகைக்கு வாருங்கள், உரிய நேரத்துக்கு வந்து தொழுங்கள் என்று நாங்கள் அழகான நல்ல அழைப்பை விடுத்த போதெல்லாம் அந்த கிராமவாசிகள், அதாவது ஏத்தாலை கிராமவாசிகள் என்ன செய்தார்கள் என்றால், எங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள். எப்படியோ இவர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று எண்ணி எங்களை இலங்கை காவல்துறை போன்றவர்களிடம் தவறான பொய்யான அறிக்கைகளை கூறி எங்களை எப்படியோ சிறைபிடிக்க வேண்டும் அல்லது இல்லாமலாக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் நாங்கள் இந்த மக்களிடம் எந்த கூலியும் கேட்கவில்லை, அன்பாகத்தான் அழைத்தோம். எனவே இவ்வாறு அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. 1989 காலப்பகுதி, இது இலங்கையிலே மிகவும் முக்கியமான பொன்னெழுத்து பொறிக்கப்படக்கூடிய ஒரு காலப்பகுதி. என்னவென்றால், இந்த காலப்பகுதியிலே இலங்கையிலே வடகிழக்கிலே சில போராட்ட குழுக்கள் மக்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம், அதேபோல் தென்பகுதியிலே சில போராட்ட குழுக்கள் மக்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். யாரெல்லாம் பயணம் தனியே செல்கின்றார்களோ, யாரெல்லாம் நல்ல கருத்துக்களை கூறுகின்றார்களோ அவர்களை எல்லாம் ஒவ்வொன்றாக களை பிடுங்கக்கூடிய ஒரு காலம். அது யார் செய்கின்றார்கள் என்று தெரியாது. வீதியிலே பார்த்தால் பிணங்கள் கிடக்கும். சில மனிதர்கள் தயாரில் போடப்பட்ட வரலாறு. யார்தான் இதனை செய்தார்கள் என்று தெரியாது. இப்படி மனிதர்கள் எந்தவித அதாவது மதிப்பும் இல்லாமல் அவர்களுடைய உயிர்கள் வீணடிக்கப்பட்ட, அதாவது வீணே இல்லாமல் ஆக்கப்பட்ட ஒரு காலம், படு பயங்கரமான ஒரு காலம். பிரயாணம் போனவர் வருவாரா வரமாட்டாரா என்று தெரியாது. ஒரு மேடையிலே பேசியவர் வீட்டுக்கு வருவாரா வரமாட்டாரா என்று தெரியாது. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டம். வடக்கு கிழக்கிலே சில விடயங்களை கூறிவிட்டால் அவர்கள் இல்லை, அவர்களை தீர்த்து கட்டி விடுவார்கள், அவர்களை கடத்தி சென்று விடுவார்கள். எம்மையும் அவ்வாறு சில வேளைகள் கடத்தி சென்றிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வின் உதவியினால் இந்த விடயத்தை இந்த பகுதியிலே நாங்கள் முன்வைக்கக்கூடிய நேரத்திலே பெரும் குழப்பமான ஒரு காலகட்டமாக இருந்தது. இருந்த போதிலும் நாங்கள் விடாமுயற்சியாக இந்த மக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்திலே எங்களுடைய உஸ்தாத் உமர் அலி உஸ்தாத் அவர்கள் நிதானமாக சிந்திக்கக்கூடியவர், நல்ல அறிவு படைத்தவர், நிதானமாக சிந்திக்கக்கூடியவர். அவர் அடிக்கடி எங்களிடம் கேட்பார், நாங்கள் இவர்களிடம் எந்த கூலியும் கேட்கவில்லையே, எத்தனையோ ரூபாய் ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பளம் கிடைக்கின்றது, இந்த சம்பளத்தை எல்லாம் விட்டுவிட்டு அல்லவா நாங்கள் இங்கு இந்த கிராமத்திலே வந்து இந்த மக்களை நல்ல வழியின்பால் தானே அழைக்கின்றோம், எனவே இவர்கள் எங்களை தீர்த்து கட்டுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்களே, ஏன் இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள், இவர்கள் யார் என்ற கேள்வி எங்களுக்குள் எழுகின்றது. அப்பொழுது எங்களுடைய உஸ்தாத் அவர்கள், உமர் அலி உஸ்தாத் அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுகையை விட்டவன் காபிராகி விட்டான் என்ற ஹதீஸை கூறினார்கள். ஆனால் நாங்கள் இவர்களை சென்று வாருங்கள் பள்ளிக்கு தொழுகைக்கென்று அழைக்கின்றோம், இது பிழையான நடைமுறை அல்லவா, இவர்களை இஸ்லாத்தின் பால் அல்லவா அழைக்க வேண்டும் என்று எங்களுக்கு கூறுகின்றார்கள். அது உண்மையான செய்தியா? எனவே இதே போன்று பித்வத் நிறைந்து காணப்படுகின்றது. ஒவ்வொரு தொழுகையிலும் பித்வத். தக்பீரை பல வழிகளில் கட்டுகின்றார்கள். குனூத் ஓதுவார்கள், அதிலே ஓதக்கூடிய அவுராதுகளில் பல முரணான விடயங்களை எல்லாம் ஓதுவார்கள். குர்ஆன் சுன்னாவில் இடம்பெறாத விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் எல்லா வணக்க வழிபாடுகளிலும் பித்வத்தை செய்கின்றார்கள். பித்வத்து வழிகேடு என்று நாங்கள் அனைவரும் கூறுகின்றோம். எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ், பித்வத்துக்கள் வழிகேடு என்று, அது நரகம் செல்லும் என்று அது தீர்ப்பாக கூறப்பட்ட ஹதீஸ் அனைவருக்கும் தெரியும். உஸ்தாத் அவர்கள் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார்கள். இவைகளை எல்லாம் வைத்து நாங்கள் பார்க்கும் போது இவர்கள் யார் என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. அந்த நேரத்திலே உஸ்தாத் அவர்கள் குர்ஆனிய வசனத்தை எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார்கள். வமல்லம் ஜஹக்கும் பிமா அன்ஜலல்லாஹு ஃபஉலாயிகஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய தீர்ப்பை யாரெல்லாம் வழங்கவில்லையோ அவர்கள் நிராகரிப்பாளர்கள் என்ற குர்ஆனிய தீர்ப்பை எங்களுக்கு எடுத்து கூறுகின்றார்கள். எனவே திட்ட தெளிவாகின்றது, தொழுகையை விட்டோ நிராகரித்து விட்டான் என்றால் அதனை கூறித்தான் ஆகவன். இதயத்துக்கள் நரகம், நரகம், அவர்கள் நரகம் நுழைவார்கள் என்றால் நரகம் என்றுதான் தீர்ப்பளிக்க வேண்டும். இந்த தீர்ப்பிலே கை வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. கபரை வணங்குகின்றார்கள் என்றால் அவர்கள் சிறுக்கு வைத்து விட்டார்கள். அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் சிறுக்கு வைத்து விட்டார்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுகிறார்கள் என்றால் அவர்கள் சிறுக்கு வைத்து விட்டார்கள் என்ற ஹதீசிய வசனங்களை எல்லாம் பார்க்கும் போது இந்த சமூகம் இணை கற்பித்த நிலையில் இருக்கின்றது என்ற செய்தி எங்களுக்கு தெளிவாகிறது. எனவே உஸ்தாத் அவர்கள் கூறக்கூடிய இந்த காரிய இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் ஆராய தலைப்படுகின்றோம். ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் உஸ்தாத் அவர்கள் இந்த விடயத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஆய்வு நடத்துகின்றார்கள், எங்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். நாங்களும் இதை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலேதான் இந்த சமூகம் 73 பிரியும் என்று அந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். யூதர்கள் 71 பிரிந்தார்கள், ஒரு கூட்டம் சுவனம். அதே போன்று கிறிஸ்தவர்கள் 72 பிரிந்தார்கள், ஒரு கூட்டம் சுவனம். இந்த சமூகம் 73 பிரியும், ஒரு கூட்டம் சுவனம் செல்லும், 72 நரகம் செல்லும் என்று அந்த ஹதீஸை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஏதோ ஒரு கூட்டம் தான் சத்தியத்திலே இருக்க வேண்டும் என்ற விடயம் எங்களுக்கு புலப்படுகின்றது. எனவே நாங்கள் அனைவரும் ஆரம்பத்தில் இருந்தவர்கள், புத்திரம் தற்போதைய புத்திரம் அமீருக்கு தெரியும், இதே போன்று ஆரம்ப சகோதரர்களுக்கு இந்த விடயங்கள் தெரியும். ஆராய்ச்சி நடக்கின்றது, என்ன செய்வது? இன்று ஒரு சமூகம் எங்களை தீர்த்து கட்டுவதற்கான முயற்சியிலே இறங்கியிருக்கின்றார்கள், இவர்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே என்ன செய்வது? இவர்கள் யார்? இவர்களுடன் போராடுவதா, இவர்களை எதிர்ப்பதா, என்ன செய்வது என்று நாங்கள் சிந்திக்க தலைப்பட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உடனே எங்களுக்குள் மேலும் ஒரு விடயத்தை உஸ்தாத் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய ஒரு விடயத்தை, எப்படி அன ஆமுருக்கும் பிஹம்சின், ஐந்து விடயங்களை அல்லாஹு தஆலா எனக்கு ஏவி இருக்கின்றான், அதனை நான் உங்களுக்கு ஏவுகின்றேன் என்ற ஹதீஸை ஞாபகமூட்டினார். அதிலே தெட்ட தெளிவாக அல் ஜமா அஸ்ஸம்வத்தாத் வல் ஹிஜ்ரா வல் ஜிஹாத், இந்த விடயங்களை எங்களுக்கு ஞாபகமூட்டிருந்தார். எனவே ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்ற விடயங்கள் எங்களுக்கு உணர்த்தப்படுகின்றன. எனவே நாங்கள் சிந்திக்க தலைப்பட்டோம், சிந்தித்தோம். இந்த நிலையிலே ஒரு நாள் எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் இன்று நடந்து வருவதை போன்று எனக்கு இருக்கின்றது, அவர்கள் வீட்டிலே இருந்து புறப்பட்டு வருகின்றார்கள். எங்களுடைய இந்த பள்ளிக்கு முன்னால் ஒரு பள்ளி அமைந்திருக்கின்ற சிறிய பள்ளி, அப்படியே நடந்து வருகின்றார்கள். வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக நடந்து வருகின்றார்கள். கையிலே வெண்கட்டி சோக்கட்டி இருக்கின்றது. வந்ததும் கரும்பலகையிலே எழுதுகின்றார்கள் ஒரு ஹதீஸை, எப்படி மன் ஹல யத மின் தாத்தில் லக்கிய அல்லாஹ் யௌமல் கியாமத்தி லா ஹுஜ்ஜத லஹு வமன் மாத்த வலைஸ ஃபி உனுக்கி பயத்துன் மாத்த மீத்தன் ஜாஹிலியா என்ற ஹதீஸை எழுதுகின்றார்கள். எழுதி ஒவ்வொரு வசனமாக எங்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். மண் ஹல, யார் கலட்டி விட்டான் இந்த விடயம்? ஒவ்வொரு விடயமாக, ஒவ்வொரு வசனமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அரப் என்றால் என்னவென்று தெரியாத சமூகமாக இருந்தவர்கள் அன்றுதான் அரபையும் படிக்கின்றோம், விளக்கத்தையும் படிக்கின்றோம், உருதையும் படிக்கின்றோம். ஒவ்வொரு வசனமாக மண் ஹல யதன் மின் தாத்தின் லக்கிய அல்லாஹ் யௌமல் கியாமத், இப்படி ஒவ்வொரு வசனமாக விளக்குகின்றார். இப்பொழுது எங்களுக்கு இன்னும் அதிர்ச்சி, எப்படி கையை உருவிக்கொண்டவன் தலைமை கட்டுப்பாட்டில் இருந்து அவன் அல்லாஹ்வை தனக்கு வாசியான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சந்திப்பான் மறுமையில் என்ற விடயம் உண்மையாகின்றது, உதயமாகின்றது. வமன் மாத்த தொடரை விளக்குகின்றார். யாருடைய கழுத்திலே பையத் இல்லவேயோ அவனுடைய மரணம் ஜாஹிலியத்தின் மரணம் என்ற விடயத்தை எங்களுக்கு விளக்குகின்றார்கள். இப்பொழுது எங்களுக்கு மேலும் சில விடயங்கள் மேலும் மேலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த விளக்கத்தை அதிகரிக்கின்றார். மேலும் உதைவா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸை ஏற்கனவே என்னுடைய எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் உங்களுக்கு விளக்கினார். அதிலே வரக்கூடிய அந்த தல்ஜமு ஜமாத் அல் முஸ்லிமீன் என்ற அந்த விடயத்தை எங்களுக்கு விளக்குகின்றார். ஜமாத் அல் முஸ்லிமீனை பற்றி கொள்ளுங்கள் என்ற விடயத்தை எங்களுக்கு விளக்குகின்றார். வாத்தில் தில்கல் ஃபிரக்க குல்லஹா என்ற விடயத்தை எங்களுக்கு விளக்குகின்றார். இப்பொழுது எங்களுக்கு சத்தியத்தின் வாடை அடிக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது எங்களுக்கு விளங்குகின்றது, இதில் பெரிய மர்மம் இருக்கின்றது, இதனை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். மேலும் உஸ்தாத் அவர்கள் முன்வைத்தார்கள், அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உங்களுக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் முஸ்லீம்கள் என்றுதான் பெயர் வைத்துள்ளான் என்ற 22வது அத்தியாயத்தின் 78வது வசனத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே இயக்க பெயர்கள் செய்தி வராது, இயக்க பெயர்களை வைக்க முடியாது என்று எங்களுக்கு தெளிவாகின்றது. அது மட்டுமல்ல, இப்பொழுது ஒரு மிகவும் கடுமையான காலகட்டம், எங்களால் வெளியிலே சத்தியத்தை இஸ்லாத்தை கூற முடியாத காலகட்டம், எங்களை சாப்பிடுவதற்காக சில சமூகம் இருக்கின்றது. எனவே உஸ்தாத் அவர்கள் துணிந்து கூறினார்கள், இந்த சமூகம் இன்று இஸ்லாத்தில் இல்லை என்ற விடயத்தை. இப்பொழுது உஸ்தாத் அவர்கள் இந்த விடயத்தை எல்லாம் எங்களுக்கு விளக்கும் போது பையத்து தொடர்பாக இன்னும் சில விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். அதாவது மக்காவிலே நடந்த தெளிவான பையத்தை கூறுகின்றார்கள். எப்படி? ஆட்சி அதிகாரம் எதுவுமே இல்லை. அந்த நேரத்திலே ஒருவர் ஒரு வைத்தியர் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கேட்கின்றார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கின்றது என்று நான் கேள்விப்பட்டேன். பைத்தியகாரர்களுக்கெல்லாம் வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கின்றேன். எனவே உங்களுக்கு நான் வைத்தியம் செய்ய போகின்றேன், அதை நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று கேட்ட அந்த சம்பவத்தை அந்த ஹதீஸை விளக்குகின்றார். கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று அந்த ஹம்ஸ் ஸலவாத்தை ஓதுகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதர் கேட்கின்றார், கூறுகின்றார், நான் பல அறிஞர்களின் வாசகங்களை, கவிஞர்களின் வாசகங்களை கேட்டிருக்கின்றேன். இன்னும் பல சூனியக்காரர்கள் அவர்களின் குறிகாரர்களின் வாசகங்களை நான் கேட்டிருக்கின்றேன். உங்களுடைய வாசகமோ கடலின் அலைகளை கிழித்துக் கொண்டு அது ஆழ்கடலை அடைந்து விட்டது. உங்களுடைய கையை தாருங்கள், நான் இஸ்லாத்தின் படி பாய்யத் செய்ய போகின்றேன். இஸ்லாம் இஸ்லாத்தின் படி பாய்யத் செய்ய போகின்றேன் என்ற அந்த ஹதீஸை உஸ்தாத் அவர்கள் எங்களுக்கு விளக்குகின்றார்கள். எனவே எங்களுக்கு தெளிவாகி விடுகின்றது, இந்த சமூகம் இஸ்லாத்தில் இல்லை என்று விடையும். உடனேதான் 1989 செப்டம்பர் மாதம் இந்த ஏத்தாலையிலே இஸ்லாமிய பிதகடனம் நடக்கின்றது. அன்றுதான் உஸ்தாத் அவர்களும் எங்களை வழிநடத்தி அந்த மூலையும் சேர்ந்து இந்த பிதகடனத்தை வெளியிடுகின்றார்கள். உலகிலே இது மட்டும்தான் இஸ்லாம், முடிந்தால் நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள், ஏனைய பிரிவுகள் இஸ்லாம் என்று இஸ்லாமிய பிதகடனம் நடக்கின்றது. எங்களை வழிநடத்தி அந்த மூலைக்கு நாங்கள் பையத்தை செய்கின்றோம். உஸ்தாத் அவர்கள் அனைவரும் அதில் இணைந்த அன்றிருந்த இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் இணைந்து அந்த பையத்தை செய்கின்றோம். நாங்கள் இஸ்லாமியர்கள் என்ற பிரகடனம் செய்யப்படுகின்றது 1989 செப்டம்பர் மாதம். இவ்வாறு பிரகடனம் முடிந்ததும் எங்களை நோக்கி அம்புகள் வருகின்றன. இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்தாரும் எங்களை எப்படியாவது பயங்கரவாத பட்டியலிலே சேர்த்து எங்களை அழித்து விட வேண்டும் என்று நாடுகின்றார்கள். நாடியவைகள் எல்லாம் செய்தார்கள். எப்படியோ இவர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் இந்த சத்தியம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது. இவர்களாலும் எதையுமே செய்து முடிக்க முடியவில்லை. உஸ்தாத் அவர்கள் இன்னும் ஆய்வு செய்கின்றார்கள். உடனே உஸ்தாத் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், 1991 என்ன செய்கின்றார்கள், இன்னும் இந்த சத்தியத்தை பற்றி மக்கள் வேறு யாராவது புரிந்து வைத்திருக்கின்றார்களா என்று அயல் நாட்டிலே சென்று பார்ப்போம் என்று இந்தியாவுக்கு செல்கின்றார்கள். இந்தியாவுக்கு இன்னும் சில சகோதரர்கள் கடல் வழியே செல்கின்றார்கள். அவர்கள் தற்போது இல்லை, மரணம் ஆகிவிட்டார்கள். எங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் செல்கின்றார்கள் கடல் வழியே சென்று. உஸ்தாத் அவர்கள் அவர்களும் முன்னர் சென்று விட்டார்கள். அவரும் சென்று அங்கு தேடி பார்த்தபோது எல்லாம் இயக்கங்களாகவே இருந்தன. சரியான பதில் கிடைக்கவில்லை எங்களுடைய கேள்விகளுக்கு. எனவே இங்கு இஸ்லாம் இல்லை, 3 கழிந்துவிட்டன. இந்த நிலையிலே அங்கு சென்று அந்த சகோதரர்கள் திரும்பி வருகின்றார்கள் இலங்கைக்கு. உஸ்தாத் அவர்களோ பாகிஸ்தான் செல்கின்றார்கள். பாகிஸ்தானிலே சென்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்றதா என்று தேடுகின்றார்கள். அப்பொழுதுதான் புகையிடத்திலே ட்ரெயினிலே ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்ததாகவும், அந்த நோட்டீஸிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தலைமையகம் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் கூறினார். அங்கே செல்கின்றார்கள். அங்கே சென்று கேட்கின்றார்கள், இப்படி எங்களுடைய இந்த பெயரை வைத்திருக்கின்றீர்கள், உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் யார் என்று கேட்ட போது அவர்கள், எங்களுடைய மார்க்கம் குர்ஆன் சுன்னாதான் என்று கூறினார். குர்ஆன் சுன்னா மட்டும்தான் எங்களுடைய மார்க்கம், வேறு எதுவுமே இல்லை. இதனை சேர்ந்தவர்கள் முஸ்லிம்கள் என்ற விடயங்களை அவர்கள் விளக்குகின்றார்கள். உஸ்தாத் அவர்களோ பார்க்கின்றார்கள், ஆம், நாங்கள் எந்த சத்தியத்தை முன்வைத்தோமோ அதைத்தான் இவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எங்களுக்கு முன்னால் இதனை ஆரம்பித்து விட்டார்கள் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். எனவே அவர்களிடம் எங்களுடைய தன்னுடைய பையத்தை எத்தி வைக்கின்றார்கள். மீண்டும் இலங்கைக்கு வருகின்றார். இலங்கையிலே வந்து இந்த விடயம் பரவிக்கொண்டிருக்கின்றது. இலங்கையிலோ எங்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல முயற்சிகள், பல வேதனைகள், ஒவ்வொரு நாளும் விசாரணை. எங்களை அழைத்து செல்வார்கள், விசாரணை என்பார்கள். அடிகளும் விழுந்திருக்கின்றன, உதைகளும் விளைந்திருக்கின்றன. உஸ்தாத் அவர்களும் விதிவிலக்கானவர் அல்ல. அவர்களும் பல அடி உதவிகளை பெற்றவர்கள். இருந்த போதிலும் அயராத முயற்சி, விடாத முயற்சி, தெளிவாக இந்த மக்களுக்கு சத்தியத்தை முன்வைக்க வேண்டும் என்று கூறி எங்களுக்கு ஆறுதல் படுத்துவார்கள். அத்துன்யா சிஜினுல் மூமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். இந்த துன்யாவானது மூமின்களின் சிறை கூடம், நிராகரிப்பவர்களுக்கு பூஞ்சோலையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் மிகவும் கஷ்டத்துடன் தான் இருக்க வேண்டும். எனவே சோதனைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே என்று எங்களுக்கு அவர் அறிவுரை கூறினார்கள். இவ்வாறு நாங்கள் இந்த விடயத்தை முன்கொண்டு செல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடம் இருக்கக்கூடிய பிழைகளை ஒவ்வொன்றாக களைந்து விடுகின்றான். அல் குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே 115வது வசனத்திலே ரபுல் ஆலமீன் தெளிவாக கூறுகின்றான், யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை காட்டிவிட்டானோ அவர்களுக்கு நேர்வழியை அகற்றுவானே தவிர, நேர்வழியை காட்டுவானே தவிர, இந்த குறைகளை அகற்றி அகற்றி ஒவ்வொன்றாக அவர்களுக்கு விரிவாக்கியானே தவிர வரவில்லை. எனவே எங்களுக்கு நேர்வழி அப்படியே உறுதியாகிக் கொண்டு செல்கின்றது. எங்களுக்கு விளங்காத விடயங்கள் எல்லாம் தெளிவாகிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் இலங்கையின் தலைவராக நியமிக்கப்பட்டு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே பாரிய அளவில் இந்த பையத்தை பற்றி கூறியதும் அலைகள், பாரிய அலைகள் வந்தன. எங்களை எப்படியோ தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலே முடிந்தன. முடியவில்லை. அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக உஸ்தாத் அவர்களும் அந்த சத்தியத்தை அன்று வழிநடத்தியவரும் ஒரே அணியிலே திரண்டு மக்களுக்கு இந்த விடயத்தை முன்வைத்துக் கொண்டிருந்த போது இதனை எப்படியோ அடக்கிவிட வேண்டும் என்பதற்காக ஏகத்துவம் பேசக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்தியாவிலே இருந்து அவர்கள் அறிஞர் என்று கூறி நினைத்தவரை ஒருவரை அழைத்து வந்து எங்களுக்கு எங்களுடைய இந்த சத்தியம் பிழை என்பதற்காக, பிழை என்று நிரூபிப்பதற்கு தலைப்பட்டார்கள். இருந்த போதிலும் இது எந்த கதையை போன்றது என்றால், காட்டிலே செல்பவர்களுக்கு தெரியும், காட்டிலே ஒரு நல்ல பாம்பை ஒரு கீரி சந்தித்து விட்டால் அந்த கீரி என்ன செய்யும் என்றால் அந்த நல்ல பாம்புடன் போராடும். முடியவில்லை என்றால் திடீரென ஓடும். ஓடி ஒரு நிமிடத்தில் தன்னுடைய முதுகிலே ஒரு சான் நீளமான ஒரு கீரியை கொண்டு வரும். ஒரு சான் தான் அதன் நீளம் இருக்கும். முதுகிலே ஏற்றிய வண்ணம் வரும். அது வந்து இந்த நாக பாம்புக்கு முன்னால் நிற்கும். நாக பாம்புக்கு ஒரே பாய்ச்சல் தலை கீழே கிடக்கும். இதைத்தான் சொல்வது ராஜகீரி. இப்படி ஒரு கீரியை அழைத்து வந்து இந்த சத்தியத்தை மடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் அதிலும் தோல்வி கண்டார். அந்த இடத்திலே தெட்ட தெளிவாக உஸ்தாத் அவர்கள் நிரூபித்தார்கள். அந்த அறிஞர் என்று கூறக்கூடியவரும் அவரை சார்ந்தவர்களும் நிராகரிப்பார்கள் என்று, நிராகரிப்பாளர்கள் என்று நிரூபிக்கப்பட்டது. அந்த அறிஞரோ தான் முஸ்லிம் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் முன்வைக்க முடியவில்லை. இறுதியாக கேட்கின்றார், இமாம் புகாரி பயிர் செய்தாரா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பயிர் செய்தார்களா, அலி ரலியல்லாஹு அன்ஹா பயிர் செய்தார்களா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். வரலாறே வேண்டாம் என்று கூறியவர்கள் எல்லாம் வரலாற்றுக்குள் எழுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். உஸ்தாத் அவர்கள் கூறினார்கள், அதற்கு நாங்கள் வரமாட்டோம், வரலாற்றுக்குள் நாங்கள் வாழ மாட்டோம். எங்களுடைய அடிப்படை குர்ஆன் சுன்னா, இதற்கப்பால் எங்களுடைய அடிகளை நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம் என்று ஆணித்தரமாக கூறுகின்றார். இறுதியிலே நாங்கள் முபாகலா செய்வோம் என்று அங்கு முடிவெடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் அந்த அறிஞர் என்று கூறக்கூடியவர் கூறுகின்றார், நான் தற்போது நான் மட்டும் வந்திருக்கின்றேன், முபாகலா என்பது எனது மனைவி மக்கள் தேவை, எனவே நாங்கள் அதனை பிற்படுத்தி செய்வோம் என்று கூறி அதிலிருந்து கலந்து சென்று விடுகின்றார்கள். கடைசி வரையிலும் அந்த முபாகலா நடைபெறவில்லை. இவ்வாறு இந்த விடயம் நடந்தேறிக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே எங்களுடைய விடயங்கள் இந்த உலகிலே முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிரிவினை ஷிர்க் என்ற விடயத்தை அடித்து கூறினார்கள் உஸ்தாத் அவர்கள். அது மட்டுமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறிய அந்த வசனம், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வ கானு ஷியான் லஸ்த மின்ஹும் என்ற வசனத்தை கூறினார்கள். இந்த பிரிவுகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தொடர்பில்லை என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறிய அந்த செய்தியை அவர்கள் கூறினார்கள். யாரு? உஸ்தாத் அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த விடயம் நடந்து கொண்டே இருக்கின்றது. எனவே பிரிவுகளிடம் இந்த உண்மையான தொழுகை இல்லை, உண்மையான தொழுகை இல்லை. அதே போன்று பிரிவுகளுக்கு உருவிக்கக்கூடிய கலிமாக்கள் எல்லாம் முறிந்துவிடும். அமீர் கட்டுப்பாடு, தீர்ப்பு வழங்காதவன், அல்லாஹ்வுடைய தீர்ப்புகளை வழங்காதவன் காபிர். தாயத்தை கட்டியவன் ஷிருக்கு வைத்து விட்டான். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மீது அறுத்து பலியிடுவது ஷிருக் என்ற விடயங்கள் எல்லாம் முன்வைத்து இந்த மக்களுக்கு நாங்கள் மக்களை அழைத்த போது அன்று பல எதிர்ப்புகள் வந்தன. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை யாரும் அந்த சத்தியத்துக்கு எதிரான ஒரு குர்ஆனிய அல்லது ஒரு ஹதீசிய வசனங்களை கூட முன்வைக்க முடியவில்லை. மிகவும் இலேசாக கூறுவார்கள் பையத்தில் கிலாபத்தில். அன்றிலிருந்து இன்று வரை நாங்களும் கேட்கின்றோம், முடிந்தால் ஒரு வசனத்தை காட்டுங்கள் என்றுதான். அவர்கள் கதைகளைத்தான் கொண்டு வருவார்கள் பையத் கிலாபத்தில் என்று, கதைகளை கொண்டு வருவார்களே தவிர ஹதீசை கொண்டு வர மாட்டார்கள். தெட்ட தெளிவாக மண் மாத்த அவன் எப்பொழுது மரணித்தாலும் சரி, எந்த இடத்தில் மரணித்தாலும் சரி, ஆட்சியில் மரணித்தாலும் சரி, ஆட்சி அல்லாத நிலையில் மரணித்தாலும் சரி, எந்த காலத்தில் எந்த நாட்டில் மரணித்தாலும் சரி, மண் மாத்த எப்ப மரணித்தாலும் சரி, வலைசபி உனுக்கை பையத்து மாத்த மீத்தன் ஜாகிலியான் அதிகரிக்கின்றது. இந்த ஹதீஸை யாராலும் உடைக்க முடியவில்லை. பலமான ஆதாரம், ஒரு ஹதீஸ் போது முடியவில்லை. முயற்சித்தார்கள், எல்லா முயற்சிகளும் தோல்வியிலே தான் சென்றன. எனவே இவ்வாறு இந்த சத்தியம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. சத்தியம் இலங்கையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. 1995 அளவிலே இந்த சத்தியத்தை முன்வைப்பதற்கு ஆரம்பத்தில் இருந்து அவரும் இந்த சத்தியத்தில் இருந்து வெளியிலே சென்று விடுகிறார். அவர் சென்று விட்டார். இருந்த போதிலும் உஸ்தாத் உமர் அலி அவர்கள் தயங்கவில்லை, சத்தியத்தை முன்வைக்கின்றார்கள். என்றாலும் அந்த உஸ்தாத் அவர்களை எப்படியோ தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்ற பல சிந்தனைகள், பல எச்சரிக்கைகள் வந்தன. எந்த எச்சரிக்கைகளுக்கும் அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் கூறினார்கள், நான் இவர்களிடம் கூலி கேட்கவில்லை, எதனையும் கேட்கவில்லை. நான் இந்த இஸ்லாத்தை இந்த இலங்கை நாட்டிலே எனக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எந்த மதத்தையும் யாரும் பின்பற்றலாம். எனவே இந்த குர்ஆனையும் இந்த இலங்கை அரசு இறக்குமதி செய்திருக்கின்றது. எனவே இலங்கை அரசு தடை செய்யவில்லை. எனவே நான் இந்த இஸ்லாத்தை பின்பற்றியாக வேண்டும், மக்களுக்கு நான் கூற வேண்டும், மக்களை நரகத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோளுடன் அவர்கள் செயல்படுகின்றார்கள். இருந்த போதிலும் எங்களுடன் இணைந்த சில ஆலிம்கள் ஏதோ தங்களுடைய சுய விளக்கத்தின் காரணமாகவோ அல்லது சுய தேவைகளின் காரணமாகவோ எங்களை விட்டு 95 இதனை ஆரம்பித்தவர்களில் ஒருவர் பின் சென்றார். 99 காலப்பகுதியிலே இன்னும் ஒருவர் சென்றார். அதன் பின்னர் இவ்வாறு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது 2010 அளவிலே சில சர்ச்சைகள் வருகின்றது. எப்படி ஜமாத்துல் முஸ்லிமீனும் இஜ்மாவு, அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் சென்று சில விடயங்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டது என்று கூறிய போது, இந்த கேள்விகள் எங்களை நோக்கி வந்தபோது சில விடயங்கள் அவர்கள் சுட்டிக்காட்டிய போது இந்த சுட்டிக்காட்டுதலை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்கின்றோம். உஸ்தாத் அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த வளம் இன்று இழந்து நிற்கின்றோம். எங்களுக்கு சத்தியத்தை மீண்டும் இந்த உலகத்திலே உயிர்ப்பிப்பதற்கு காரணியாக சபபாக இருந்தவர் அவர் ஆராய்ச்சி செய்கின்றார். இன்னும் சில சகோதரர்கள் இணைந்து இந்த ஆய்வு நடவடிக்கை நடக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படாத எந்த செய்தியையும் நாங்கள் எடுப்பதில்லை. எனவே இது தொடர்பாக நாங்கள் பாகிஸ்தானுக்கு விளங்கப்படுத்துவோம் என்று உஸ்தாத் அவர்கள் விளக்குகின்றார். அப்பொழுது அவர்கள் அதனை சரிவாங்குகின்றார்கள். ஆனால் அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள். இவ்வாறு முன்னுக்கு பின் முரணாக சில சந்தர்ப்பத்தில் அதனை விட்டு விடுவோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் செயல்படுத்துவார்கள். இவ்வாறு அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் போது எந்த சந்தர்ப்பத்திலுமே இந்த இஜ்மாவு சஹாபாவை விடக்கூடிய நிலைமையில் அவர்கள் இல்லை என்பது தெளிவாகியது. 2015 அவர்கள் திட்ட தெளிவாக ஒரு கட்டளை எடுக்கின்றார்கள், இதனை நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும், பின்பற்றவில்லை என்றால் முஸ்லிம்கள் இல்லை என்று நீங்கள் காபிராகி விடுவீர்கள் என்று கூறிய போதுதான் அன்றுதான் எங்களுக்கு புரிந்தது, இந்த அமைப்பும் மனோ இச்சையை பின்பற்றி கொண்டிருக்கின்றது, தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அந்த அமைப்பு வழிகாட்டிலே சென்று விட்டது என்று அதாவது இஸ்லாத்தின் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தேசிய தலைவராக உமர் அலி உஸ்தாத் அவர்கள் பிரகடனம் செய்யப்படுகின்றார். தொடர்ச்சியாக இந்த சத்தியத்தை நாங்கள் முன்னிறுத்தி மக்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே 2023 சிலர் வெளியேறி எங்களை விமர்சிக்க ஆரம்பித்தார். ஆனால் இவர்கள் செய்த விமர்சனம் எல்லாம் அன்று, அதாவது 1989 காலப்பகுதியிலே கேட்ட கேள்விகள் தான், அன்று அவர்கள் கூறியதுதான், அவர்கள் முன்வைத்த விடயங்களைத்தான் இன்று 2023 வெளியேறி அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் அவருடைய வாயினால் தெட்ட தெளிவாக வைகத்தை தொடர்பாக பேசியிருக்கிறார். இந்த சத்தியத்தில் நின்றும் புரண்டவர்கள் தெட்ட தெளிவாக பையத்தில் இல்லாதவன் ஜாயிலியத்தை மன்னிக்கின்றான் என்று பேசிய அதே வாயினால் இப்பொழுது பையத்தில் ஹிலாபத்தில் என்றான். ஆதாரம் தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அவர்களிடமே ஆதாரம் இருக்கின்றது. அவர்களுடைய உரையே அவர்களுக்கு திருப்பி கொடுத்தால் போதும். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் பொய்யல்ல, இன்று யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இப்படித்தான் இலங்கையிலே இந்த காலத்துக்கு காலம் இந்த பிரச்சனைகள் வந்த போதும் இதற்கு எதிராக வைக்கப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் சரியானதாக இல்லை. எனவே நாங்கள் இதிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை விட்டு சென்றவர்கள், அதாவது 2000 பின்னர் சிலர் வெளியேறினார்கள். அதிலே ஒரு ஆலிம் எனக்கு கூறினார், துளாமல் இருந்தால் நல்லா இருக்கும். எத்தனை பேர் துளாமல் இருக்கின்றார்கள் கலிமாவை கூறியிருக்கிறார்கள். இதிலே இருப்பவர், நான் கேட்டேன், மூலவி நீங்கள் என்ன என்னுடைய கொள்கைக்கு முரணாக சொல்கின்றீர்கள்? இல்ல பிரதர், கொஞ்சம் பார்க்க வேணும் இத அப்படி என்று சொன்னார். அவருக்கு இங்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது, பிறகு பார்த்தா அடுத்த தரப்பியாவது அவர் இல்லை, ஜமாத்து என்று போயிட்டார், அவர்களுக்கு தொழ முடியாது என்று எனக்கு விளங்கியது. இதே போன்றுதான் 2015 இந்த சத்தியத்திலே இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது அன்று இங்கிருந்து வெளியானவர்கள் அதிலே மிக முக்கியமான ஒருவர் எனக்கு கூறுகின்றார், வல்லாஹி நான் சத்தியமிட்டு கூறுகின்றேன், வல்லாஹி அவர்கள் கூறினார்கள். அதில் ஒருவர் இருவர், எப்படி உமர் அலி கூறியது கூறிக்கொண்டிருப்பது சத்தியமாக இருந்தாலும் அதனை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். எனவே இது குரோதத்தால் வெளியிலே சென்றவர்கள் என்று வல்லாஹி எனக்கு கூறினார்கள். புல்மோட்டையிலே வைத்து, புல்மோட்டையிலே பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கட்டடம் இன்னும் இருக்கின்றது. அந்த கட்டடத்தில் அருகிலே நின்று மிக முக்கியமானவர்கள் என்று கூறக்கூடியவர்கள் அன்று இரண்டு நபர்கள் கூறுகின்றார்கள், உமர் அலி கூறுவது சத்தியமாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. இவர்களுடன் இஸ்லாம் பேசி என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? எனவே எனக்கு தெளிவாக விளங்குகின்றது, சந்தேகமே இல்லாமல் இது உறுதியாகின்றது, இதுதான் சத்தியம். எனவே நாங்கள் இந்த சத்தியத்திலே பயணிக்கின்றோம். தெளிவான ஆதாரங்களை முன்வைக்கவில்லை, முன்வைக்க முடியவில்லை. மறுமை நாள் வரையிலும் யாராலும் முன்வைக்க முடியாது. ஆனால் இதற்கு தெளிவாக சத்தியத்தை பரப்புவதற்கு தெளிவான விடயங்களை எங்களுடைய ஷேக் உமர் அலி உஸ்தாத் அவர்கள் அன்றே முன்வைத்து விட்டார்கள். இன்று கேள்விகள் கேட்டாலும் அதற்கான பதில்களை அன்று முன்வைத்தார்கள். 1400 முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த பதிலை தெட்ட தெளிவாக அவர்கள் முன்வைத்தார்கள், எடுத்துக் கூறினார்கள். அசைக்க முடியவில்லை இன்று வரை, மறுமை நாள் வரை முடியாது. வெறுமனே கூக்குரல் போடத்தான் தெரியும், சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்க முடியும், ஆனால் இதற்கான ஒரு ஆதாரத்தை கொண்டு வர முடியாது. சமூக வலைத்தளத்திலே இப்படி தவறான முறையிலே பிரச்சாரங்களை செய்தால் அவர்களுக்கு என்று குறிம்பான ஒரு இதை இலங்கை அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிலே முறையீடு செய்தால் நீதிமன்றத்தின் முன் நிறுத்த முடியும். இன்னும் பொறுமையுடன் நாங்கள் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தொடர்பான பொய்யான கதைகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்பவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பது சந்தேகமில்லை. எனவே உஸ்தாத் அவர்கள் அன்று அழகான முறையிலே முன்வைத்த இந்த விடயத்தை இன்றும் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். இதற்கு முன்னர் 1400 முன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதைத்தான் முன்வைத்திருக்கிறார். அசைக்க முடியாத ஆதாரம். எனவே சகோதரர்களே, இன்று நாங்கள் இதனை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். எங்களிலே இந்த முன்மாதிரி வர வேண்டும். அதாவது நாங்கள் இதனை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், இது அசத்தியம் என்று யாராலும் நிரூபிக்க முடியவில்லை. சத்தியத்தில் இருந்து புரண்டவர்கள் இன்று எங்களை விமர்சனம் செய்கின்றார்கள். இருந்த போதிலும் உஸ்தாத் அவர்கள் அஞ்சா நெஞ்சம் கொண்டவராக இந்த சத்தியத்தை முன்வைத்தார்கள் அல்லவா? அவரால் நினைத்திருந்தால் பெரும் வாகன பல புதிய புதிய வாகனங்களை எடுத்து ஓடி இருக்க முடியும், பெரிய வீட்டை கட்டி வாழ்ந்திருக்க முடியும். அவருடன் நெருங்கி பழகியவர்களில் நான் ஒருவர். அவருடைய இறுதி காலத்திலே கொஞ்சம் நோயினால் கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே என்னை அழைத்து பல விடயங்களை கூறியிருக்கின்றார். ஏனைய தலைவர்கள் போன்று என்னால் நினைத்திருந்தால் சுகபோகங்களுடன் வாழ முடியும், தனியொரு வாகனத்தை வாங்கியிருக்க முடியும். இன்று என்னை வாகனம் ஹயர் பண்ணி கொழும்புக்கு அழைத்து செல்கின்றீர்கள், வைத்தியசாலைக்கு அழைத்து செல்கின்றீர்கள் என்று கூறினார். அவர் சம்பாதிக்க நினைத்திருந்தால் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்க முடியும். அவர்களுடைய வீட்டை பாருங்கள், இன்றும் அந்த வீடு இருக்கின்றது. என்ன காரணம்? அவரால் முடியாத விடயம் அல்ல, அவரால் இயலாத விடயம் அல்ல. அவருடைய முழு பணத்தையும் அவர்கள் வெளிநாட்டிலே படிக்கும் போது கூட அவருக்கு நல்ல சம்பளம் கிடைத்தது, நீதிமன்றத்திலே கேஸ் ரெக்கார்டராக கிடைத்தது, பதவி தூக்கி வீசினார்கள். இலங்கையிலே ப்ரொபோசலாக பதவி கிடைத்தது, தூக்கி வீசினார்கள். எதுவுமே எனக்கு வேண்டாம், சத்தியம் வேண்டும் என்றார்கள். அதற்கு முன்னரும் அவர்கள் படித்த காலத்திலும் அடிக்கடி கூறுவார்கள், மதர்சாவுக்கு சென்றால் அவர்களை துடைத்து விடுவார்கள். ஏன்? அவர்களோட வயது கூட, வயது முதிர்ந்த நிலையில் தான் அவருக்கு கல்வி கிடைத்தது. எனவே மூதூரிலே படித்தார்கள், இந்தியாவிலே படித்தார்கள், பாகிஸ்தானிலே படித்தார்கள், சவுதி அரேபியாவிலே படித்தார்கள். படித்து பட்டங்கள், பல பட்டங்களை பெற்றவர்கள். அப்படி பெற்றவர்களை எல்லாம் பெற்றவரை இன்று சாதாரணமாக அவரிடம் கால் மடித்து படித்து விட்டு அவரை விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இந்த சத்தியத்திலிருந்து புரண்டு செல். அவர் நினைத்திருந்தால் பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியாக இருந்திருக்க முடியும். உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாம் அல்லாத இயக்கத்தினரும் எந்த ஒரு தலைவர்களும் தாங்கள் வசதியாக வாழ்வதைத்தான் வைப்பார் பார்ப்பார்கள். அப்படித்தான் வாழ்ந்த வரலாறுகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு வாகனம் இல்லை, எங்களிடமாவது மோட்டர் சைக்கிள் இருக்கிறது, எதுவுமே இல்லை, ஃபுட் பைசைக்கிள் கூட இல்லை. சாதாரண எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுக்கு முன்மாதிரியாகி எங்களை விட்டு மரணித்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த சத்தியத்தை மீண்டும் உதயமாக்கி அந்த இஸ்லாத்தை இந்த மக்கள் முன் வைக்கின்றோம். இதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, எங்கள் மீது கடமை என்ன என்றால், நாங்கள் எங்களுக்கென்று ஒரு தலைவரை வைத்திருக்கின்றோம். இந்த தலைவருக்கு கீழ்படிந்து நடப்பதுதான். ஏன்? உஸ்தாத் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் எந்த விடயத்தில் கோபிப்பார்கள்? ஒருவர் கரண்டைக்கு கீழே ஆடை அணிகின்றார் என்றால் கோபம் வரும். அவர் தாடியை வளைத்துக் கொண்டு வருகின்றார் என்றால் கோபிப்பார்கள். சொந்த விடயத்திற்காக எனக்கு பணம் தரவில்லை, எனக்கு சோறு தரவில்லை, என்னை கவனிக்கவில்லை என்று அவர்கள் கோபித்ததில்லை. இன்னும் ஒரு சம்பவத்தை நான் கூறுகின்றேன். உஸ்தாத் அவர்கள் கூறுகிறார், எப்படி ஒருமுறை அவர்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், கடை வீதியிலே நடந்து வரக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர், யார் என்று தெரியாது, கப்பல் வாழைப்பழம் என்று கோழிக்கூட் வாழைப்பழம் என்று கூறுவார்கள், அதனை ஒரு சீப்பு வாங்கி உஸ்தாத் அவர்களுக்கு கையிலே கொடுத்திருக்கின்றார்கள். உஸ்தாத் அவர்கள் கொண்டு அதாவது அவருடைய கொடுத்து கூறியிருக்கின்றார்கள், இதை உங்கள் வீட்டிலே கொண்டு கொண்டு சேர்த்து கொடுங்கள். உஸ்தாத் அவர்கள் கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அவருடைய காதின் அருகாமையில் ஒருவர் வந்து கூறியிருக்கின்றார், எப்படி பைத்துல் மால் நல்லா வேலை செய்தார் பாருங்கள் சகோதரரே, சகோதரர்களை சற்று சிந்தித்து பாருங்கள், ஏன் இப்படியான கதைகளை அவர்கள் கேட்க வேண்டும்? அவர்கள் வீட்டிலே இருந்து வாழைப்பழம் என்றால் கொண்டு வர முடியும், வாழைப்பழம் கொண்டு வா என்றால் கொண்டு வர முடியும், அப்பல் கொண்டு வா என்றால் கொண்டு வர முடியும். அவ்வாறு ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அப்படி சிந்திக்கவில்லை. இப்படி ஒரு தியாகத்துடன் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்று பாருங்கள், அன்றிருந்த இவருடன் இருந்தவர்கள் எல்லாம் வாகனங்கள் வைத்து பெரும் பெரும் கோட்டை கொத்தங்களை கட்டி வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த முன்மாதிரியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது எங்களுக்கு என்று ஒரு தலைவரை நியமித்து விட்டோம். அந்த தலைவரின் வழிகாட்டலில் செவ்வனே நாங்கள் நடக்கிறோம். அவரை நியமித்து விட்டு எங்களுக்கு வேலையாளாக நாங்கள் வைக்கின்றோம் என்றால் அது எந்த வகையிலும் பொருந்தாது. எனவே இந்த சத்தியத்தை காலத்திற்கு காலம் முறியடிக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்று முன்வைத்த ஆதாரங்கள் எல்லாம் நிரூபிக்க முடியாத போலியான ஆதாரங்கள். அது மட்டுமல்ல, இந்த தலையங்கம் எனக்கு வழங்கப்பட்டதும் சமூக வலைத்தளங்களை பார்த்தேன். உடனடியாக அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று பொய்யான பல விடயங்களை எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கொள்ளையர்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூறினார்கள். நீதிமன்றம் ஒரு மனிதரை நிரபராதி என்று கூறும் போது அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒருவர் கூறுகின்றார் என்றால் அவரை நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்த முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் பொய்யான விஷயங்களை சமூக வலைத்தளங்களில் பரப்புவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும். நாங்கள் பொறுமையுடன் இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் அவர்கள் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவார்களா என்றால் இலங்கையின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் ஆயுதம் தூக்கி இவர்களை கொல்வோர்கள் அல்ல. இந்த நாட்டிலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல. தீவிரவாதத்தை இஸ்லாம் அனுமதிக்கவும் இல்லை. எனவே நாங்கள் இந்த சத்தியத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை பிரிக்கவும் முடியாது இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இந்த சத்தியத்தை முன்வைத்திருக்கின்றோம். முடிந்தால் இந்த சத்தியத்திற்கு எதிரான குர்ஆனிய வசனங்களை அல்ல ஹதீஸ் வசனங்களை முன்வையுங்கள். தலைவரை விமர்சிப்பது, அதில் உள்ள உறுப்பினர்களை விமர்சிப்பது, அப்படி இப்படி என்று கூறுவது அது முறையும் அல்ல, அது இஸ்லாமும் அல்ல. இப்படி கூறி எங்களை பிரித்து விடலாம் என்று எண்ணுகின்றார். எனவே சென்ற முறை எங்களை வழிநடத்திய தலைவர் அவர்கள், உஸ்தாத் அவர்கள் இறுதியாக எங்களிடம் மன்னிப்பு கூட கேட்டார். அவர் எந்த ஒரு தலைவரும் இப்படி மன்னிப்பு கேட்பதில்லை. எந்த ஒரு தலைவரும் தான் செய்ததை தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று தான் கூறுவார்கள். ஆனால் எங்களுடைய தலைவரோ எங்களிடம் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று வார்த்தையை கேட்டார். சென்ற தர்பியாவிலே இருந்தவர் இந்த தர்பியாவிலே இல்லை. எங்களை இந்த இடத்திற்கு இவ்வாறு சில விடயங்களை முன்வைப்பதற்கு கற்று தந்தவர் அந்த ஷேக் உமர் அலி உஸ்தாத் அவர்கள் தான். அவர்கள் போட்ட இந்த அடித்தளத்தில் தான் இன்று நாங்கள் நிற்கின்றோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அடித்தளத்தை உடைத்து அறிந்து சின்னாபின்னப்படுத்திய வேளையிலே எங்களுக்கு முன்னால் நடந்து தெரியாது. எங்களுடைய காலத்திலே இந்த ஷேக் உமர் அலி உஸ்தாத் அவர்கள் உயிர்ப்பித்தார். அந்த அத்திவாரத்தை சரிபடுத்தினார்கள், கட்டினார்கள், இந்த மக்களுக்கு முன்வைத்தார்கள். இன்னும் நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அசைக்க முடியவில்லை. முழு இலங்கையிலும் அயல் நாடுகளில் கூட இந்த சத்தியம் பரவி கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் இதிலே இன்று இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நிலை என்னவென்றால் அன்றிருந்த நிலை இல்லை. அதாவது இந்த சத்தியம் உதயமாகிய போது இயக்கத்தினரை எதிர்த்தார்கள், பிரிவுகளை எதிர்த்தன, எங்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள். இன்று இந்த சத்தியத்திலே இருந்து புரண்டவர்கள் கங்கணம் கட்டியிருக்கின்றார்கள். இதுதான் நிலைமை மாறியது. இப்பொழுது பிரிவினர் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார்கள், தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். எனவே இந்த சத்தியத்தில் இருந்து புரண்டவர்கள் தான் இன்று எங்களுக்கு இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். இருந்த போதிலும் நாங்கள் நீதிமன்றத்தின் ஊடாக அவர்களுக்கான விடயங்களை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றோம். நேற்றைய வரையிலும் அவர்கள் சிலர் குற்றம் கட்டித்தான் இருக்கின்றனர். நீதிமன்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். ஏன், இந்த நாட்டிலே வேறொரு ஆட்சி நடக்கின்றது. எனவே இந்த நாட்டின் ஆட்சிக்கு நாங்கள் கட்டுப்பட்டு கீழ்படிந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. எனவே அந்த சட்டங்கள் கூட மனிதநேயம் கொண்டது, அனைவரும் சமாதானமாக வாழ வேண்டும் என்று கூறக்கூடிய சட்டம் தான் சட்டம். யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்ற சட்டம் இல்லை என்றால் நாங்கள் பௌத்தர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த அரசு எங்களுக்கு பள்ளி கட்டி இந்த சத்தியத்தை கூறுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பறித்து எடுக்கக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த இஸ்லாத்தின் பெயரால் இருக்கக்கூடியவர்கள், அதிலும் இந்த சத்தியத்திலே இருந்து புரண் சென்றவர்கள். பாவம், என்ன செய்வது? விளங்காமல் போயிருந்தால் பரவாயில்லை, விளங்கி இந்த சத்தியத்தை குரோதத்தின் காரணத்தினால் இந்த சத்தியத்தின் மீதுள்ள தலைவர் மீதுள்ள உறுப்பினர்கள் மீதுள்ள குரோதத்தின் காரணத்தினால் வெளியிலே சென்று எங்களை தோற்கடிப்பதற்கான முயற்சியை செய்கின்றார்கள், அடக்குவதற்கான முயற்சியை செய்கின்றார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெளிவான ஆதாரம் வரும் வரையிலும், தெளிவான ஆதாரம் வரும் வரையிலும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். முடிந்தால் தெளிவான ஒரு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். அது உங்களால் முடியாது, குர்ஆன் கூறுகின்றது, உங்களால் முடியாது, முடியவே முடியாது. மனிதர்களும் கற்களையும் கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை மூடுவதாக கூறுகின்றான். எனவே முடிந்தால் ஒரு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள், பார்ப்போம் இதற்கு எதிராக. எனவே அதுவரையிலும் நாங்கள் இந்த சத்தியத்தில் பயந்து கொண்டுதான் இருப்போம். போலி காரணங்கள், அது ஹிலாபத்தில் பையத்து ஹிலாபத்தில் கலிமா கூறினால் சரி, இது எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து தான் இந்த சத்தியம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. பல விடயங்கள் இருக்கின்றன, பல விடயங்கள் இருக்கின்றன. இவைகளை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய அமீர் அவர்கள் உங்களுக்கு முன்வைப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். எல்லா விடயங்களையும் ஒன்றிணைத்து தான் நாங்கள் செயல்படுத்துகின்றோம். ஒரு ஹதீஸிலே தொழுகையிலே உதாரணமாக தொழுகை தொடர்பாக கூறப்பட்ட ஹதீஸிலே ருக்கு இருக்காது, முது கூறப்பட்டிருக்கும் அதிலே காதுக்கு மசா செய்வதற்கு இருக்காது. எனவே அந்த ஹதீஸை பிடித்துக் கொண்டு, அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு தொழுகைக்கு ருக்கு இல்லை, அதாவது முதுவிலே காதுக்கு மசா செய்வதில்லை கூற முடியுமா? எல்லா ஹதீஸ்களையும் எடுத்துத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். எல்லா சஹியான ஹதீஸ்களை எடுத்துத்தான் பின்பற்றுகின்றோம். குர்ஆனிய வசனத்தை எடுத்துத்தான் பின்பற்றுகின்றோம். பாருங்கள், ஒரு ஹதீஸ் வருகின்றது, மன் சல்லால் பர்தைன் தஹலல் ஜன்னா, இரண்டு குளர்ச்சியான தொழுகைகளை தொழுதவர்கள் சுவர்க்கம் சுவர்க்கம் நுழைந்து விட்டார்கள். சுபஹையும் அசரையும் குறிப்பிட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் கூறினார்கள். எனவே ஏனைய மூன்று பக்தர்களையும் ஒருவர் தொழவில்லை என்றால் அது சரியாகி விடுமா? சுபஹையும் அசரையும் ஒருவர் தொழுகின்றார், ஏனைய தொழுகைகளை தொழவில்லை, கேட்டால் மன் சல்லால் பர்தைன் தஹலல் ஜன்னா, இரண்டு அந்த குளிர்ச்சியான தொழுகையில் தொழுதால் சொர்க்கம் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் கூறியிருக்கின்றார்களே என்று கூறினால் என்ன பதில்? எனவேதான் அரைகுறையாக விளங்கிக் கொண்டு இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய சில ஹதீஸ்களுக்கு சில தங்களுடைய விளக்கங்களை கொடுத்துக்கொண்டு இந்த சத்தியத்தை உள்ளவர்களை பிரித்து விடலாம் என்று எண்ணுகின்றார்கள். அது என்றுமே முடியாது. இறுதியாக நான் கூறுகின்றேன், முடிந்தால் இந்த சத்தியத்துக்கு எதிரான ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். சமூக வலைத்தளங்களிலே வீணான வம்பான சில விடயங்களை கூறாதீர்கள். இது இலங்கை சட்டத்திட்டத்துக்கு முரணானது. எனவே நாங்கள் நீதிமன்றத்தின் ஊடாக இதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு காத்திருக்கின்றோம். எனவே அதனை தவிர்ப்பதென்றால் நாங்கள் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கோருகின்றோம். எங்களுக்கு இந்த சமாதானத்தை உடைப்பது விருப்பமல்ல, சமாதானமாக வாழ வேண்டும். இது இந்த நாட்டிலே யாரும் இந்த கருத்துக்களையும் கூற முடியும், ஆனால் எங்களை விமர்சிக்க முடியாது. கருத்துக்களை கூற முடியும், சமூக வலைத்தளங்களை அவர்கள் தவறாக பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனையவர்களை விமர்சிப்பது, ஏமையவர்களுக்கு அபாண்டம் கூறுவது முடியாது. சமூக வலைத்தளங்கள் தங்களுடைய கருத்துக்களை சுகமாக தெரிவிப்பதற்கு தான் இருக்கின்றது, விமர்சிப்பதற்கல்ல. ஆனால் நாங்கள் இந்த விடயங்கள் தெரியாதவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய உதவியினால் எங்களுடைய இந்த ஜமாஅத்தில் டாக்டர் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், நிர்வாக உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள், அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவியினால் நாங்களும் அதனை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். எனவேதான் நாங்கள் இந்த சத்தியத்திலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் மேலும் எங்களுக்கு நல்ல அறிவை தந்திருவானாக, எங்களை தொடர்ந்து சத்தியத்திலே பயணித்துக் கொள்வானாக.